தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக எதையும் பதில் போட முடியாது. சபையிலே தேவனுடைய வார்த்தை இல்லையோ அங்கு தேவகுமாரனின் பிரசன்னம் இல்லை. பூமியிலே சாட்சி கொடுப்பவைகள் மூன்று, ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒவ்வொருவனும் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கொப்பவான். இந்த வார்த்தை இருதயத்திலே விழுந்து வெளிச்சம் கிடைக்காவிட்டால் எந்த ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தையும் கண்டும் உன் இருதயம் மாறாது. இறந்தவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து உனக்கு முன்னால் நின்றாலும் உன் குடும்பத்தில் யாரோ அல்லது இனத்தவர்களில் யாரோ உன் இருதயம் மாறாது. ஏனென்றால் தேவனும் வார்த்தையும் ஒன்று. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது ஒரு காரியம் இயேசுவின் இரத்தத்தின் மூலம். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி இயங்குவதென்று சொல்லி, நாம் எப்படி ஜீவிப்பது, அதனுடைய வல்லமையிலே, அதன் ஆசீர்வாதங்களிலே, அதன் வழிநடத்துதலிலே அது நாங்களாக ஆராய்ந்து நாம் தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகெங்கும் அநேகமான ஜனங்கள் ஒரு போதகரை நம்பி இருப்பார்கள், அல்லது உலகெங்கும் சுற்றி திரிகிற போதகர்களை நம்பி இருப்பார்கள். எதையாகுதல் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லும்படி. ஆனால் சகலத்தையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை, நம்முடைய எதிர்காலம், இப்பொழுது என்ன நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது, எல்லாவற்றையும் இதில் போட்டு வைத்திருக்கிறார். அவரது வசனமே சத்தியம், அது ஒரு காலம் மாறாது. அவரது வசனமே உண்மை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. சொல்லி வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல், வார்த்தையை விசுவாசிக்காமல், வார்த்தையிலே அன்பு கூறாமல், கண்காணாத இயேசுவை நீ அன்பு கூறுகிறாய், அவரை பின் சொல்லுகிறாய் என்று சொல்வது பொய். நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், சமைக்க சும்மா வந்து போகிறாய். உலகம் இது நடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே விதைப்பும் அறுப்பும், அந்த ராஜ்யம் இயங்கும் ஒரு முக்கியமான பாதையாக இருக்கிறது. தண்டவாளம் இல்லாமல் ட்ரெயின் ஓடாது. அதற்காகவே தேவன் சிருஷ்டிப்பின் நேரத்திலே, ஆதியாகமத்திலே அதன் கட்டளையாக முதல் அதிகாரம் 11 வசனத்திலே, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் போட்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கிளவதென்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆரம்பத்திலேயே தேவன் இதை ஏற்படுத்தி வைத்தார். அந்த மரம் அந்த கனியை கொடுக்கும், அந்த கனிக்குள்ளாக அந்த மரத்தினுடைய மறுபடியும் இனப்பெருக்கிறதுக்காக அந்த விதைகளை உள்ளே போட்டு வைத்தார். இது தேவன் ஏற்படுத்தின காரியம். அதான் அநேகமான பழங்களை நாங்கள் வெட்டும் பொழுது உள்ளே விதை இருக்கிறது. That was God's idea. That was God's plan. தேவனுடைய திட்டம், அவருடைய ராஜ்யம் இயங்கும் முறை. இன்றைக்கு இதை உன் இருதயத்திலே எடுத்துக்கொள். பழத்தை நாங்கள் கொண்டு போய் நாட்டுகிறதா அல்ல, இல்லை விதைகளை நாட்டுகிறோம். அந்த ஒழுங்கையே தேவன் கொடுத்தான். 2 அதிகாரத்திலே 15 வசனத்திலே, கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். Can you see? He is going to teach them sowing and reaping. எதற்காக தோட்டத்தை கொண்டு வந்து காட்ட வேண்டும்? ஒரு வீட்டை காட்டியிருக்கலாம், அவன் குடியிருக்க வேண்டிய ஒரு தோட்டத்தை காட்டுகிறார். அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். இந்த ரெண்டு பொறுப்பான வேலையையும் ஆதாம் செய்ததாக இல்லை. முதலாம் மனுஷன் விதைப்பும் அறுப்பின் மூலமாகவே அவருடைய ராஜ்யம் இயங்குகிறது. இந்த உலகமும் மனுஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்குதோ இல்லையோ என்று தெரியாமல் விட்டாலும் விதைப்பும் அறுப்பிலேயே அவர்கள் அறியாமல் ஜீவிக்கிறார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாச்சியர் 6:7, அன்பை விதைக்கும் நேரத்திலே அன்பை அறுக்கிறான். பிரிவினையை விதைக்கிறாய், சொற்களினாலே பிரிவினையை அறுக்கிறாய். கோபமான வார்த்தைகளை விதைக்கிறாய், அதை அறுக்கிறாய். எங்களுடைய சொற்கள் விதைகள், தேவனுடைய வார்த்தையும் விதை. தேவன் சொற்கள் இல்லாமல் அந்த விதையை விதைக்காமல் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. ஆவியானவர் அசைவாடியும் உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த சீர்திருத்தம் நடக்கவில்லை. எபிரேயர் 11:1-2 படிக்கு, We understand that the worlds were formed by the word of God, framed. சர்வமும் அவரது தேவ வார்த்தையினாலே அது உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இதை வெளிப்படுத்துதலாக அறிய வேண்டும். வெளிப்படுத்துதல் இல்லாதவர்கள் தான் குரங்கில் இருந்து மனுஷன் வந்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படியா கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவன் தம்மை போல தமது ரூபத்திலே மனுஷனை படைத்தாரே இல்லையா? ஆதாமின் நாசியிலே அவர் அந்த சுவாசத்தை ஊதினார். ஆதாம் எழும்பி என்ன செய்தான்? அப்படி செய்தானா? அது குரங்கு. அவன் அப்படி செய்யவில்லை. இன்றைக்கு படித்த மேதைகள், விஞ்ஞானிகள், குரங்கில் இருந்து மனுஷன் வந்ததான், வால் கலண்டு விழுந்துட்டு தான், முட்டாள்கள். வெளிப்படுத்துதல் இல்லாமல் தேவனுடைய காரியங்களை அறிய முடியாது. சாதாரண மனுஷனுக்கு அது பைத்தியம். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது அறிந்து இருக்கிறோம். We understand by faith. விசுவாசத்தினாலே தான் அறிய முடியும். சோ ஒவ்வொரு சொற்களும் விதையாயிருக்கிறது. தேவன் விதைகளை கொடுத்தார். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் சொல்லி போட்டு 15 16 வசனத்தை பாருங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் சாப்பிடவே சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அந்த மரத்தின் கனியை பழத்தை சாப்பிட வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஓகே, என்ன கொடுத்தார் தேவன் ஆதாமுக்கு? விதைகள். விதைகள். இந்த ஏதேன் தோட்டம் அவருடைய இருதயத்தை போல இருக்கிறது. அந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் சொன்னால் எங்களுக்கும் எங்கள் இருதயத்தை காக்கவும், நாங்கள் அதை எல்லா காவலோடும் பார்த்துக்கொள்ளவும் எங்களுக்கு எச்சினியோடங்களில் கட்டளையிடப்படுகிறது. எச்சினியோடங்களில் வார்த்தைகளை ஆதாம் வாயிலும் வைத்திருக்கவில்லை, இருதயத்திலும் வைத்திருக்கவில்லை. வாயில் இருந்து இருதயத்துக்கு போகிறது. சரீர பிரகாரமான சாப்பாடு வாயில் இருந்து வயிற்றுக்கு போகிறது. ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையான சாப்பாடு வாய்க்கூடாக போய் இருதயத்துக்கு போகிறது. அதன் பிறகு இருதயத்தில் இருந்து வாய்க்கு வருகிறது. அதன் பிறகு வாயில் இருந்து இருதயத்துக்கு போகிறது. இப்படியாக போக போக ஒரு நேரம் வருகிறது, இருதயம் நிறைந்து போகிறது. நீ அந்த சொன்ன தேவனுடைய வார்த்தை தான். அது எந்த வேளையிலும் நீ அதை வடிவாக சொல்லலாம். இப்பொழுது அது உள்ளே அங்கு விசுவாசத்தோடு கலந்து வெளியிலே வருகிறதே. நீ சொன்ன காரியம் நிறைவேறுகிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் முறை. அதற்காகவே அந்த அந்த மரம் அந்த பழத்தையும் அந்த பழத்துக்குள்ளாக அந்த விதையையும் தேவன் போட்டு வைத்தார். பப்பா மரம் இருக்குது, அந்த பப்பா பழத்தை கொடுக்கல, அந்த பப்பா பழத்தை நீங்கள் வெட்டினீங்களால் உள்ளே எது இருக்கணும் உங்களுக்கு தெரியும். எத்தனை விதைகளை அவர் போட்டு வைத்திருக்கிறார். அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் முறை. இதை நீ கிழிப்புள்ள மாதிரி கேட்டுட்டு உன் பாட்டில் நீ போய் உன் வார்த்தைகளை நீ விதைப்பாயானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே, மரணமும் ஜீவனும் தேவனிடத்திலே இல்லை, மரணமும் ஜீவனும் பிசாசுடைய அதிகாரத்திலே இல்லை. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் உன் நாவுக்கு நாவிலே இருக்கிறது, இதை நீ விரும்புகிறாயோ அந்த சொற்களை நீ பேசுவாய், அந்த காரியம் நிறைவேறியே சேரும். இன்றைக்கும் வாழ்க்கையிலே நீ அனுபவிக்கும் சில காரியங்கள் அல்லது பல காரியங்கள் ஏற்கனவே உன் வாயாலே விதைத்த மரண மாத்தைகளால் ஏற்பட்டது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள். சாத்தானின் வார்த்தைகளை நீ பேசினாய், மரணம் அங்கே ஏற்பட்டது, அழிவு ஏற்பட்டது, பிரிவினை ஏற்பட்டது, விவாகரத்து ஏற்பட்டது. ஓ எஸ், அதை விரும்புகிறவர்கள் அந்த வார்த்தைகளை பேசுவார்கள். This planet is a word planet. சொற்கள் அடங்கிய ஒரு உலகம். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் விதை. நீ எங்கே விதைக்கிறாய்? உன் இருதயத்திலே. எவ்வளவு கூடுதலாக நீ பேசுகிறாயோ அவ்வளவு கூடுதலாக அந்த விதைகள் உள்ளே போய் வேறு ஒன்றுகிறது. அதன் பிறகு நீ தொடர்ந்து பேச அது வளர்ந்து அறுவடையை கொண்டு வருகிறது. எரிச்சல், பொறாமை, கோபம் அடக்கி வைத்து அது கூட யோசனைகளை ஏற்படுத்தி இந்த வாயினால் பேசுகிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஒரு பிரயோஜனம், எனக்கு அது வரும் போல இருக்கு, இது வரும் போல இருக்கு, நான் செய்கிறது ஒன்றும் சரி வாரதில்லை. இவை யாவும் மரண மாத்திரைகள். இதற்கு மேலாக உன் விசுவாசம் எழும்பாது. இதற்கு மேலாக தேவன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாவிட்டால் அவர் தெரிவு செய்த அந்த ஜனத்தை அவர் அழைத்து வந்து அற்புதங்கள் அடையாளங்களை காண வைத்து சரியாக அவர்களை தேவ திட்டத்துக்குள்ளாய் நுழைவதற்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களை உள்ளே அனுப்புவதற்கு முன்பதாக மறுபடியும் அவர்கள் பிழையான மரண வார்த்தைகளை பேசினார்கள். தேவனிடத்திலே இருக்கவில்லை ஒன்று ஒரு இதுவும் அவர்கள் வாய்க்குள்ளாய் இருந்தது. நாங்கள் அங்கே மடிந்திருந்தால் நல்லது, எதற்காக நாங்கள் இங்கே வந்தோம்? மோசியோடு முறுமுறுத்தார்கள், தேவனோடு முறுமுறுத்தார்கள். நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது அந்த ஒரு பாடசாலையிலே அந்த ஒரு சுருவம் கொண்டு போய் அங்கே வைத்ததுனாலே சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எதுக்காக ஆண்டவர் ஒன்றும் செய்கிறதில்லை, அவருக்கு தெரியாதா? பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஏன் ஒன்றும் செய்யாம பார்த்து கொண்டிருக்கிறார்? அறியாமை. என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 16, that I give you the keys of the kingdom. எதை நீங்கள் கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். எதை நீங்கள் கட்டவிருப்பீர்களோ அது வானத்திலே கட்டவிருக்கப்பட்டிருக்கும். தொடங்க வேண்டியது பூமி, வானம் பரலோகம் அல்ல. தொடங்க வேண்டியது சபை. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால், நீங்கள் பூமியிலே எதை அனுமதிப்பீர்களோ அது வானத்திலே அனுமதிக்கப்படும். நீங்கள் எதை தடை பண்ணுவீர்களோ அது வானத்திலே தடை பண்ணப்படும். நீ அனுமதிச்சாய், உன் பிள்ளையை நீ அந்த அந்த பூசைக்கு அனுப்பினாய், நீ சில வேலைகளில் காசு போட்டாய், அதுக்கு நீ அதோடு சொந்தம் கலந்து நீ அவங்களோடு பிறண்டாய். இப்பொழுதே நீ பிரிய வேண்டும், அதைப்படி இதைப்படி என்றால் பிசாசு கேட்குமா? முதலில் நீ யாரோடு போராடுகிறாய் என்பது உனக்கு தெரியாது. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் வான சேனைகளோடும் இருளின் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலே அந்த யுத்த ஆடையை அணிந்து கொள்ளும்படிக்கு தேவன் சொல்கிறார். சோ விசுவாசம் இல்லாமல் தேவனை நாங்கள் பிரியப்படுத்த முடியாது. இவர்கள் தேவனை குற்றம் சொல்லுகிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனம் மாதிரி அதை குறித்து இந்த சிலர் சொல்லி காட்டினால், இங்க பாருங்க இஸ்ரவேல் தேசத்திலையும் இதே இது நடந்தது, அவர்களும் மோசை குற்றச்சாட்டினார்கள், இவர்கள் தேவனை குற்றச்சாட்டினார்கள், அது மாதிரி எல்லாம் எல்லாரும் செய்கிறாங்க. தேவனுக்கும் அந்த சுருவத்துக்கும் என்ன இது? அவர் சொல்றாரு இல்லை இல்லை, அதை என்ன கொண்டு வரீங்களா, அது சும்மா அங்க எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்தவர்கள் அது சும்மா எழுதப்பட்டிருக்குதாம், அதையும் இதுக்குள்ள கொண்டு வாருங்கள். எப்படி அறியாமை? என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை பொறுத்தாய், ஆகையால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். ஓசியா விழுந்து சொன்னார் 4:6. சோ விதைப்பும் அறுப்பும் மாறவே மாறாது. ஆதியாகமம் 8:22. பிசாசு கொடுத்த சொற்களை விதைகளை சாப்பிட்ட நேரத்திலே மரணம் அங்கே ஆதாமையும் பிடித்து வாழையும் பிடித்தது. பிசாசு சொன்னால் நீங்கள் சாகவே சாவதில்லை. பொய்யான விதைகள், விதைகள் அந்த பழத்தை சாப்பிட்டது, அது அந்த சொற்களை விசுவாசிச்சு சாப்பிட்ட மாதிரி அது உள்ள இறங்கியது. மரண விதைகள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தை சரியான முறையில் ஏவாளின் வாயில் இருக்கவில்லை. ஆகையினால் இருதயத்திலும் இருக்கவில்லை. கூட்டினால் குறைத்தால் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் இதே காரியம் நடக்கிறது. அநேகமான சபைகளிலே 99% நேரத்திலே இவர்கள் பேசுவது எல்லாவற்றையும் பேசி வித வித விதண்டு இருதயத்திலே வார்த்தைகளை விதைத்ததுக்கு பிறகு இதே நிதி நடக்கிறது. இது என்னத்துக்காக தேவன் அனுமதிச்சார்? இது என்ன, இது தெரியாதா? நான் இப்படியா இருக்கிறேனே என்று கண்ணீர் அவர் காண்றதில்லையா? என்ன வார்த்தைகளை பேசினாய் கடந்த வருஷங்களிலே? தொடர்பாக எப்படிப்பட்டதான பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருந்தாய். வெள்ளத்துக்கு பிறகு மறுபடியும் பிரகடனப்படுத்த மடைக்கு தேவன் விதைப்பு மறுப்பு மாறாது என்று சொன்னார். மாரியும் கோடையும் உஷ்ணமும் குளிர்காலமும் மாறாது. அவர் இதை மறுபடியும் முத்திரை போட்டார். ரீப்பிங், சோவிங் அண்ட் ரீப்பிங், தட் ரூல் வில் நெவர் சேஞ்ச். முறுமுறுத்து கொண்டு திரிகிற ஒவ்வொருவரும் கேள், நிச்சயம் தொடர்ந்து அறப்பாய். உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயம் சமாதானமே இருக்காது. ஏன்? விதைப்புக்கு அறுப்புண்டு. வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனாலே தான் மரண மாற்றுகளை எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் விதைப்பதே. அதுதான் தேவனை பகுதி பண்ண விடாம சொன்னான் பாவு. அவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது, அவருக்கு ஜோக் அடிக்க முடியாது. வாசித்து பாரு 6:7 என்ன சொல்லி இருக்குது? வஞ்சிக்கப்படாதே, நீ விதைப்பதை அறுத்தே தருவாய், வாயால் பேசும் சொற்களை அறுத்தே தருவாய். மனம் திரும்பே, இன்றைக்கு மனம் திரும்பே. சோ தேவனுடைய வார்த்தை ஆதாமின் வார்த்தையில் இருக்கவில்லை, எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய இருதயத்திலும் இருக்கவில்லை. இருந்திருந்தால் நிறைவாக வந்திருக்கும் இல்லையா? அல்லது ஏவாளையாவது திருத்தி இருக்கலாமே, அந்த பாம்பு உள்ளவரை தடை பண்ணி இருக்கலாமே. ஒரு சகோதரி சொன்னால் ஒரு பாம்பு வந்தது, அவள் ஒரு விதவை, உள்ளுக்கு புத்தத்தில் நான் போய் ஒரு ஒரு பெரிய கம்பு கொண்டு கொண்டு போட்ட அட்டி அதை கண்டு இப்போ அடிச்சு அந்த பாம்பை கொண்டதுக்கு பிறகு இப்போ வேறாக்க பாம்பு பார்த்தா அவ்வளோ தான் கூப்பிட்றாங்களா? அப்படி இருக்குது இல்லையா? ஐயோ சிஸ்டர், ஏதோ ஒரு காவது அடியுங்க, பயமா கிடக்குது. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையின் பேரும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இது சரீரப்பிரகாரமான பாம்பு. இயேசு சொன்னது ஆவிக்குரிய பாம்புகள், மற்ற ஏன் அசுத்தாவிகள் பொல்லாத ஆவிகள் மனுஷருடைய வாழ்க்கையை கெடுக்கும் இந்த ஆவிகள். அதான் ஒன்று யோவான் 3:8 பிசாசின் வேலைகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த உலகத்திலே வழிபட்டார். சரிப்பா, லூக்கா 8:11 தேவனுடைய வார்த்தை விதை, தேவனுடைய வசனம் விதை மிக தெளிவாக இயேசு அதை சொல்கிறார். The seed is the word. விதைக்கிறவன் வார்த்தையை விதைக்கிறான், தேவ வசனத்தை விதைக்கிறான். எங்கே விதைக்கிறான்? தன்னுடைய உள்ளான இருதயத்திலே. எப்படி அதை விதைக்கிறான்? தன் வாயினாலே. அதான் உபாகமம் 30:10 இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே. அவர் பகுதி பண்ண இல்லை, அதை சொன்ன நேரம் அதை சும்மா எழுதி போட்டுங்களை கையில் கொடுக்க இல்லை, அதை செய்யும் படிக்க சொன்னார். அந்த வாத்தி வாயிலை போடும் படிக்க சொன்னார். அதில் தொடர்ந்து வாயிலே அதை சொல்லி கொண்டிருக்காது, உன் இறுதியற்றுக்குள்ளாக இறங்கி அங்கே முதலில் முளை வந்து அதுக்கு பிறகு கதிர் வந்து அந்த கதிர் அங்கு தானியம் உண்டாகிறது. மத்தேயு 13:4 தொடக்கம் வாசிப்போம். மத்தேயு 13:3 அவர் இயேசு அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குறது என்பதை இயேசு காண்பிக்கிறார். நீ சபைக்கு சும்மா வந்து போய் பிரயோஜனம் இல்லை எனவா எனவா? நான் சிலர்கிட்ட சொல்றது, ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், உண்மையாய் விசுவாசித்தாயா, உடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்ததா, அல்லது காஞ்ச பிசாசாக நீ போய் தண்ணிக்குள்ள இறங்கி நனைஞ்ச பிசாசாக வெளியிலே வருவாய், ஆனால் சேம் பிசாசு தான், பிரயோஜனம் இல்லை. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியறையே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ, Let me go back to verse 4. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாக இராதபடியினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேறில்லாததினாலே உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவான் என்றார். அப்பொழுது சீஷர்களிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் மறுபடியாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னால் போய் அநேக நேரத்தில் தனிமையாக இருந்தார்கள், அதுக்கு கிரயம் கட்டினார்கள். You see, they paid a price. உலகத்தை ஜனம் அதிகமாக ஓடி வர்றது அப்பத்துக்குமே இருக்கும், ஒரு முள்ளொண்டு எடுத்து போடுறதுக்கு அதிகமாக எத்தனை பேருக்கு குணமாக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள். எல்லாரும் அங்கே நன்றி இல்லை, வார்த்தை படவில்லை, வெயில் வந்தது, உலர்ந்தது, எழும்பி போனார்கள். நோ thankfulness. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். See, now, 45. I'm going to show you something, and then we will continue the message. அவர்கள் விதைகள் அது வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த விதைகள் மனுஷர்களால் மிதிக்கப்பட்டது. அந்த விதையினுடைய சீவன் போயிட்டது. பறவைகள் வந்தது. பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, உடனே முளைத்தது. வெயில் வந்ததும் அவைகள் வாடி போச்சு. சில விதைகள் முட்களின் நடுவே விதைக்கப்பட்டது. அது மண்ணுக்கு கீழே போனது நல்லாக, ஆனால் சில நாட்கள் கழிந்ததும் முட்களும் எழும்பி வந்தது. விதைகள் முளைத்தது, முட்களும் எழும்பி நிற்கிறது. ஆனால் முட்கள் அந்த முளைத்தெழும்பிய விதைகளை நெருக்கி போட்டது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் உள்ளே போய் வளர ஆரம்பித்தது படிப்படியாக. காலம் வந்தது, கதிர் வந்தது. 30-60-100 அது கனி கொடுத்தது. மற்ற 13-17 அநேக திக்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் நேரத்திலே பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அந்த வழுகரியை விதைத்த விதைகள் சிலரால் விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு பறவை வந்து நின்றது பார்த்தீங்களா? அவைகள் வந்து பட்சித்து போட்டது, அதை சாப்பிட்டது. அவனுக்கு அந்த வசனம் விளங்கவில்லை. அதனாலே இந்த பறவையாக இருக்கிறது பொல்லாத ஆவி பிசாசு உடனே வந்து நீ கேட்ட அந்த வசனத்தை பிடுங்கி போடுகிறான். விளங்கிக் கொள்ளாவிட்டால், பேசப்படுகிற வார்த்தையை நீ விளங்கிக் கொள்ளாமல் இங்கே இருந்து வீட்டுக்கு போய் அதை கைவிட்டால், பிசாசு கட்டாயம் அந்த வசனத்தை திருடுவான். உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ வந்து வார்த்தை கேட்டு பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் வரும் விதைப்பும் அறுப்பின் ஆசீர்வாதங்கள், விடுதலை, குணமாக்குதல், சமாதானம், நிறைவு, தேவ ஆவியானவருடைய கழிகூறுதல், நிறைவான ஜீவியம் ஒன்றுமே இருக்காது. ஏன்? அங்கே வசனம் இறுதிய சிலை இல்லை, அது இடுபட்டு போயிட்டு. இவர்கள் விளங்காதவர்கள். 20 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன், ஆனாலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறான். இன்னும் ஒரு ஆள் இருதயம் கற்பாறையை போல இருக்குது, கடினம். அந்த விதை உள்ளே போறதுக்கு கஷ்டப்படுது. நீங்கள் பார்த்தீர்களா? அதில் என்ன நடக்கிறது? உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் அவன் கனி கொடாமல் போகிறான். கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். பிரதர், யூ கேன் பி ஷோர், when you hear the word of God, the devil will come. வார்த்தை கேட்டதுக்கு பிறகு பிசாசு வந்தே தேர்வான். தேவன் ஆதாம் ஏவாளுக்கு வார்த்தையை கொடுத்ததுக்கு பிறகு என்ன வந்தது? பாம்பு. அந்த வார்த்தையை திருடி போட, அந்த வார்த்தையை மாற்ற, அந்த வார்த்தை பொய் என்று சொல்ல, இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, பொய்யன் பாதாள பொய்யன் பொய்க்கு பிதா இயேசு சொன்னார். அந்த வார்த்தையை தான் திருப்பினான். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் பேசின வார்த்தைகளும் அல்லது இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தை உனக்கு விளங்காவிட்டால், அது இருதயத்திலே நீ எடுத்துக் கொள்ளாவிட்டால், பிசாசு வந்து அதை உன் இருதயத்திலே இருந்து எடுத்தே தீருவான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும். கொஞ்ச காலம் வருவார்கள், விடுதலை அடைந்தார்கள், குணப்பட்டார்கள், ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம், அதுக்கு பிறகு ஆக்களையும் காணும். கற்பாறை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். அடே, நாங்க இப்படி கேட்கலையே, இந்த வார்த்தை இப்படி கேட்கலையே, சா இவ்வளவு நல்லா இருக்கல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். உடனே முளை தழும்புகிறது. வேற அங்கே இல்லை, அந்த வார்த்தை வாயிலே இல்லை, அந்த வார்த்தை இருதயத்திலே அனுப்பப்படவில்லை அல்லது எழுதப்படவில்லை, அந்த வார்த்தை மறுபடியும் வாயினாலே வரவில்லை. கனி கொடுக்கும் வரை அதை சொல்லிக் கொண்டிருக்க இல்லை. ஆனபடியால் என்ன நடக்கிறது? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வர பிசாசு வந்து பல காரியங்களை கொண்டுவான். புருஷன் மூலம், மனைவி மூலம், இனத்தவர்கள் மூலம், அல்லது நீ விட்டு வந்த அந்த சபையோ யாரோ. இன்றைக்கு சபைகள், அநேகமான சபைகளிலே பிசாசின் குடியிருப்பு ஏராளம். யோவேல் அது எத்தனையோ வருஷங்களுக்கு முதலே சொன்னான். வார்த்தை எடுபட்டது, உளைச்சல் அழிக்கப்பட்டது, எண்ணெய் பரிசு தாவியானோருடைய அந்த பிரசனம் எடுபட்டது, திராட்சரசம் கழிவுறுதல் மனுப்புத்திரை விட்டு எடுபட்டது. நடைபுணமாக தெரிகிறார். எங்க போறீங்க? சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சுக்கு என்ன? ஒன்றுமே இல்லை. வெளிச்சம் பெரிதாகிறது இல்லை. வார்த்தை வாயிலே இல்லை, வார்த்தை இறுதியச்சிலே இல்லை. இவர்கள் எல்லாம் பார்த்திருப்பது அந்த போதகரை. அந்த போதகர கையால ஏதோ வந்து விழுமண்டு, நப்கின் இல்லாமல் தவழும் பிள்ளைகள். இன்னும் சிலர் இன்னமாக பிறக்கவே இல்லை, யாரோ கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இந்த ஊமை விளங்காவிட்டால் ஒன்றுமே வேத புத்தகத்தில் விளங்காது உனக்கு வெளிப்படுத்துதலாய். இயேசு அதை சொன்னார், If you don't understand this parable, how will you know all the other things? How can you understand the other parables? Don't wait until storm hits you. புயல் வந்து மோதும் வரைக்கும் இருக்காதே. விதைப்பும் அறுப்புக்குமாக நீ அழைக்கப்பட்டாய். தேவன் விதைகளை கொடுத்திருக்கிறார், அது உன் வாயிலே உன் இருதயத்திலே போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நீ செய்யாமல் நீ சும்மா வந்து போகும் நேரத்திலே புயலை எப்படி சந்திப்பாய்? There is no shortcut to reaping. மரக்கறி விதைகள், தக்காளியோ வெண்டியோ கத்திரியோ யாராவது உனக்கு கொடுத்தால் அதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா? அந்த தக்காளியை கத்திரியை ஆய்வதற்கு குறுக்கு வழி இருக்குதா? நோ. நிலம் பண்படுத்தப்பட வேண்டும், விதை விதைக்கப்பட வேண்டும், அதன் பிறகு தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். பண்படுத்தவும் பாதுகாக்கவும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். அங்கே இருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். நீதிமொழிகள் 4:20 தொடக்கம் வாசித்துப்பார். This is the principle of the way the kingdom of God operates. தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் முறை இதுதான். எப்பொழுதும் கற்றாலும் ஒரு அறிவுக்கு வர முடியாத பொம்பளைகள் மாதிரி இருக்காது. அதை விட்டு வெளியே வா. தேவ வார்த்தை வாயிலே போடு. தேவனுடைய வார்த்தை அங்கு இருதயத்திலே விதை. உன் நாவின் மூலமாக அது வளரட்டும், அது எழும்பி கனி கொடுக்கட்டும். உன்னை ஆசீர்வதிப்பை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகெங்கும் சபைகளிலே all what they know is a membership in the church. அதுவும் மூப்பர்களோட பாஸ்டர்ஸோட எந்த தொடர்பும் கிடையாது. முறுமுறுத்து கொண்டு திரிகிறது பின்னால. You know the people are totally deceived. இங்கே இருக்கிறார்கள். வஞ்சிப்பு வஞ்சிப்பு வஞ்சிப்பு. வஞ்சிப்பை விதைக்கிறார்கள், வஞ்சிப்பை அறுப்பார்கள். Sure they want you, so you reap. Now, வசனம் கேட்ட வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளதை இயேசு சொன்னார். 22 வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளும் பணத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். எதை நெருக்கி போடுகிறது? வார்த்தையை. ஏன்? பிசாசுக்கு தெரியும், வசனத்தை நெருக்கி போட்டால் விதையை பழுதாக்கினால் அது உள்ளே விதைக்கப்படாமல் அது அழிந்து போய் ஒரு அறுவடையும் இல்லை. நாச்சிங். நான் சொல்வதை கேட்கிறாயா அல்லது வேற எங்கேயும் யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கானவர்களோடு தானே பேசுகிறார். இவன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறுவடை செய்து இதோ அவர் விதைகளை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு கிடைத்த அந்த விதை ஒரு சில விதைகளை கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளை நீ தாராளமாய் சாப்பிடலாம். ஆனால் அந்த மரத்தினுடைய கனியை நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். அதை அவன் அந்த விதையை எடுத்துக்கொள்ளவும் இல்லை, வாயிலே போடவும் இல்லை, இருதயத்திலே வைக்கவும் இல்லை. ஏவாளுக்கு பக்கத்திலே செத்த ஒரு மனுஷன் மாதிரி நின்றான். வாய் திறக்கவில்லை. எச்சனையோ பேர் இப்படி இருக்கிறார்கள். புருஷன்மார் மனைவிமார் கதைக்கிறன பின்னால்தான் முறுமுறுக்கிறது. எவ்ரி வேர்ட் கவுண்ட்ஸ். எவ்ரி வேர்ட் தட் கோஸ் அவுட் ஆஃப் யுவர் மவுத் பிகம்ஸ் எ சீட் யூ ஆர் சோயிங் நவ். ஒவ்வொரு விதை, ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக அது உன் இருதயம் ஆகிய அந்த வயலில் விதைக்கப்படுகிறது. சோ இங்கே உலக கவலைகள். உலகத்திலே கவலைகள் உண்டா? ஓ யா, அதுக்கு குறைச்சலே இல்லை. வேலையிலே குடும்பத்திலே எல்லா இடத்தையும் இருக்குது கவலைகள். குறைச்சல் இல்லை. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வாங்கி எடுத்து வாயால் பேசினா அந்த எல்லா விதைகளும் உள்ளே போய் அதுக்கு அறுவடை உண்டு. கசப்பை விதைக்கிறவன் கசப்பை அறுப்பான். வாக்குவாதத்தை விதைக்கிறவன் ஸ்ட்ரைஃப் வாக்குவாதத்தை அறுப்பான். அந்த வாக்குவாதம் ஒரு கனி, அதற்குள்ளே அந்த வாக்குவாதம் இருக்கிறது. அது முளைச்சலம்பி அது கருவடை உண்டு. அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பாய். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்கு. இது சொற்கள் அடங்கிய உலகம். அதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்திலே. ஒன்றில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே, அல்லது அதுக்கு சார்பான அதோடு ஒத்து போகிற வார்த்தைகள் எங்கள் வாயிலே, பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அல்லது பிசாசுடைய வார்த்தை, மரண வார்த்தை, அழிவின் வார்த்தை, நோயின் வார்த்தை, பிரிவினையின் வார்த்தை, முறுமுறுக்கிறது எல்லாமே சாப வார்த்தைகள். ரோமர் 12 அதிகாரத்திலே அங்கே போடப்பட்டிருக்கிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதம் அன்றி சபியாதிருங்கள் என்று ஆவியானவர் அங்கே போட்டு வைத்திருக்கிறார். ஓகே, அது ஏன் தெரியுமா? நீ இன்னுமொருவனை சபிக்கும் நேரத்திலே, இன்னுமொருவனை பார்த்து முறுமுறுக்கும் நேரத்திலே, கோபமான வார்த்தைகளை அவனுக்கு விரோதமாக பேசும் நேரத்திலே, அந்த வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் விதைகளாக உள்ளே போய் உன்னை கெடுக்கிறவை. அதனால் தேவாவியானவர் சொன்னார், Why do you want to destroy yourself? சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வந்து பலிக்கும். ஏன் அந்த வார்த்தைகளை விதைத்தாய்? So God wants to protect us. எங்களை பாதுகாக்க அவர் என்ன சொல்கிறார்? சரி, அவர் சாபம் போட்டான், சரி அவர் ஒரு முட்டாள், அவன் ஒரு ஒரு அநியாயம் செய்கிற மர்ச்சன், நீ சபிக்காதே, உன் வாயால் போற அந்த சாப வார்த்தைகள் உன்னுடைய ஆவிக்குள்ளாய் இறங்கும், உன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் இறங்கி அது உனக்கு கேட்டை கொண்டு வரும். Your mouth and your heart is connected. நம்முடைய தரிசு நிலமாகிய இருதயமும் வாயும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளால் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிப்பார்கள் என்று மத்தேயு 33 தொடக்கம் வாசித்துப்பார். சொல்லி போட்டு நான் பகுதிக்கு சொன்னேன் என்று சொல்லாதே. காய்ச்சல் வார மாதிரி இருக்குது, நாங்கள் பழகி போனோம் எல்லாரும். எனக்கு வழக்கமாக தலையடி வாரது, இப்போ சாடையாக அடிக்குது, வர முதல்ல நான் ஏதாவது செய்ய வேண்டும். நீ கூப்பிட்டாய், நீ விசுவாசித்தாய், சொற்கள் அடங்கிய உலகம் அதை அசுத்தாவியில் கேட்டது, நிச்சயம் அதை கொண்டு வரும். வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய். நீதிமொழிகளாறு 2. நான் சும்மா சொன்னேன், அது நான் ஒரு கருமா ஆர் சொன்னதே. எவ்ரி ஐடல் வேர்ட், பிரயோஜனமற்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வராத ஒவ்வொரு வீணான சொல் வார்த்தை நியாயத்தி பின்னால் அந்த அறுவடை நாள் நீ கணக்கொப்பை வைப்பாய். கேள், கவனமாய் கேள். 23 வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, நல்ல நிலத்திலே அவருடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்கிறது, அவன் வசனத்தை கேட்டு உணர்ந்து கொண்டானாம். He understood the word. அவனுக்கு அது விளங்கி கொண்டது, அதை எடுத்து கொண்டான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா 8:15 வசனத்திலே இன்னும் கூடுதலான கொஞ்சம் வெளிப்படுத்துதல் அதிலே இருக்குது. 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையோடு அந்த விதை வளர பொறுமை தேவையா இல்லையா? தோண்டி தோண்டி பார்க்கறதா? கத்தரிய நாட்டினா? நேற்றை தானே நாட்டினது, யாரும் போய் கிண்ட விடுவோமா? இல்லையே, பொறுமை தேவை. அது வளர்ந்து முளை வந்து அதுக்கு பிறகு மரம் கொஞ்சம் வந்து அதுக்கு பிறகு கதிர் வந்து அதுக்கு பிறகு அதுக்காக தானியம் வர வேணும், காய் வர வேணும். தேவனுடைய வார்த்தையும் அதே மாதிரி தான். அது விதை, அந்த விதை விதைக்கப்பட வேணும். விதை விதைக்காமல் அறுவடை இல்லை. கேளுங்கோ, சபைக்கு சும்மா வந்து போய் அறுக்க முடியாது. விதை விதைக்கப்பட வேண்டும். There is no harvest without sowing. அது எல்லாருக்கும் முழங்க வேணுமே. ஏன் நீ சும்மா வந்து போறாய் சபைக்கு? அவர் விதைகளை கொடுத்தாரு. பைபிள் உனக்கு இல்லையா? சில தேசங்களில் கையில் பைபிள் வச்சிருக்கேனாது. உனக்கு தேவையான விதையை நீ எடுத்து அதை விதைக்கலாமே. எத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. Are you doing that? Or just coming and looking at me? நான் சொல்லட்டும், இந்த காலையிலும் கூட பலர் இந்த இடத்திலே வந்து உன்னை ஒரு டிவி மாதிரி பார்த்துட்டு போற ஆக்கள் மாதிரி இருக்கிறான் தான் என் இருதயத்திலே பேசப்பட்டது. பலர், எல்லாரும் அல்ல. சிலருக்கு இது எசேக்கியலுக்கும் நடந்தது, சிலருக்கு பாட்டு மியூசிக் அதெல்லாம் இருப்பான். எசேக்கியல் 32 எடுக்காடுங்கோ. 33, எசேக்கியல் 33:31, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்தே. தேவன் எசேக்கியலுக்கு சொல்கிறார், வழக்கத்தின்படி வந்து உனக்கு முன்பாக இஞ்சனங்களை போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. யார் பேசுறது? தேவன். யாருக்கு பேசுறது? எசேக்கியேலுக்கு. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். Praise the Lord, brother. அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் நல்ல கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். நல்லா அப்ளை பண்றியாள், அவனுக்கு சமானமாயிருக்கிறாய் என்று எசேக்கியேலுக்கு சொல்கிறார். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். இப்படியான ஒரு கோலத்தில் வந்திருக்கிறாயா? வந்து உட்கார்ந்து போட்டு போகிறாயா? எத்தனையோ வார்த்தை கொடுப்பட்டாய், இந்த வார்த்தை உன் வாயிலே இருக்கிறதா? அம்மா உனக்காக வாய் திறந்து பேச முடியாது, அல்லது அப்பா? நோ, பிள்ளைகள் கேளுங்கோ, இந்த வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலே. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். தேவனுடைய விதைகள் அதுக்கு உயிருண்டு, அது விதைக்கப்பட்டால் அதுக்கு அறுவடை உண்டு. இங்க என்ன போட்டிருக்குது? அந்த லூக்கா 8 அதிகாரத்திலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கட்டாயம் அந்த விதமான அறுவடை விதைக்கும், அறுவடை செய்யும் அந்த ஜீவியம் தேவனுடைய வார்த்தைங்கிற விதை உள்ளே வந்து வெளிச்சம் கொடுத்ததினாலே அவர்களுடைய முகம் பிரகாசிக்கத்தான் செய்யும். அந்த விதமான அந்த ஜீவியத்தை மறைக்க முடியாது என்பதுதான் அடுத்த வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தியதை பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். யாராவது செய்வீங்களா? இல்லை. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? This type of life, the word in your mouth, the word in your heart, from the mouth to the heart, to the heart to the mouth, வாயிலிருந்து இருதயத்துக்கும் இருதயத்திலிருந்து வாய்க்கும் வந்து நீ அறுவடை விதைத்து அறுவடை செய்யும் இந்த வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இந்த வாழ்க்கையை மூடி மறைக்க முடியாது, எல்லாரும் காண்பார்கள். நீ வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ண உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் முதலில் உள்ளே வந்தது, இருளும் அகன்றது, ஒளியும் வந்தது. சிறப்பாய் இங்க இதுல அந்த 15 வசனத்தில் நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோடு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆதாம் நிலத்தை காக்கவில்லை, இதெல்லாம் ஒரு நிழலாக இருக்கிறது. பாம்பு உள்ளே அனுமதித்தான். இன்றைக்கு பாம்பு வந்து பலரோடு பேசுகிறது மனதிலே. 2 Corinthians 11:3 பவுல் சொன்னால், ஏவாளை வஞ்சித்த அந்த பாம்பு உங்களையும் வஞ்சிக்குமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் வாயில இருக்கிறதா சொல்லுங்க. கொடுத்ததுக்கு படிப்படியாக ஒரு காரியம் சொல்ல போகிறேன், அது கவரமாய் கேள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் விதைப்பும் அறுப்பில் இயங்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் விதைகளை விதைப்பதிலும் அதை பாதுகாத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதுக்கு அறுவடை செய்கிறதிலுமே அந்த அடிப்படையான உண்மையில் இயங்குகிறது. அது நீ அறிந்துகொள். ஞாயிறு தினமும் வந்தே அல்லது மற்ற நாட்களிலும் சபைக்கு வந்து சும்மா ஒரு பிரசங்கத்தை போய் கேட்டுட்டு போய் வாரதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வாஞ்சிப்பில் இருக்கிறபடியினால் அப்படியே இருக்கிறாய். போன கிழமையை விட இந்த முறை உன்னுடைய முகம் பிரகாசிக்கிறதா? நீ அதிகாரத்தை உபயோகிக்க தொடங்கி விட்டாயா? தேவனுடைய வார்த்தையிலே ஆசை அப்படியே பற்றி பிடிக்கிறதா? அல்லது உலகத்தின் ஆசைகள் பற்றி படிக்கிறதா? பிரச்சனைகள் தான் நிறைந்திருக்கிறதா உன் இறுதி எச்சரி, அல்லது தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறதா? இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே. So God says now from your mouth it goes to your heart and then from your heart it goes to your mouth. வாயிலிருந்து இருதயத்துக்கு போறது, பிறகு இருதயத்திலிருந்து நீ சொல்ல அது வாயிலே வருகிறது. இப்படியாக போக வர நாளாந்தம் நீ சொல்லும் நேரத்திலே, தேவ வார்த்தை விசுவாசத்தோடு அறிக்கப்படும் நேரத்திலே, வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு விரோதமாக அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கப்படும் நேரத்திலே, ஒரு நேரம் வருகிறது உன் இருதயம் நிறைந்து போகிறது. இயேசு சொன்னார் மத்தேயு 12, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எதை பேசுகிறாயோ தொடர்ந்து அதை விசுவாசிக்க போகிறாய். எதை விசுவாசிக்கிறாயோ அதை நீ பேச போகிறாய். This is the pattern. மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனையே தொடர்ந்து பேசுகிறாய் தெரியுமா, நீ அதை விசுவாசிக்கிறாய், அது உன்னை விட்டு விலகாது. தேவன் உன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீ அறிக்கப்படும் வார்த்தைகளுக்கு மேலாக இயேசு பரலோகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. மறந்து போனாயா? பிதாவின் அருகே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன பதவியில் இருக்கிறார் தெரியுமா? நீ செய்யும் அறிக்கையின் ஆசாரியன். உன் வாயின் அறிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அவர் ஆமோதித்து பிதாவினிடத்திலே கூறுவார், அறிக்கையின் ஆசாரியர். The high priest of our confession. So what do you speak? என்ன பேசுகிறாய்? மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கப்படுகிறவன், என்னை வார்த்தையை நான் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கப்படுவேன். தேவதூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கப்படுவேன். That's right. அவர் சொல்வது சரிதான். நான் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அது உடன்படிக்கை வார்த்தைகள். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதளிப்பவனோ, எப்படி மறுதளிப்பது? பிசாசின் வார்த்தைகளை பேசுவது. அது சரி வரதில்லை, அது இப்படி, அது கொஞ்சம் பரவாயில்லை, அது இப்படி, அது பாப்பம்மா ஜெபம் பண்ணி இருக்கிறேன் என்னமா தெரியல, அது உலகத்தாரை போல பேசுவது, வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்தில் நல்ல மண்டி நீ சொல்லாதுண்டு. நீ பலவீனனாக இருந்தால் நீ சொல்ல ஒன்று, நான் பலவீனவளாக இருக்கிறேன். என்ன பார்த்தா நீங்க ஒரு மாதிரி சோந்து, இல்லை நான் பலமுள்ளவளாய் இருக்கிறேன். தேவன் சொன்னபடியாகும். பலவீரன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். யார் சொன்னது? வானத்தையும் பூமியையும் சிரிச்சிட்டு, சகலத்தையும் கண்கள் காணாதவை எல்லாவற்றையும் சிரிச்சிட்டு, பூமியை எல்லாவற்றையும் அந்தரத்தில் தொங்க போட்ட சிரிச்சிப்பின் தேவன் யாவே காட் அடனாய், அவர் தான் சொன்னார். நீ சொல்லு, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். நீ சொல்லு, நான் தேவன், என்னை தவிர போறவரும் இல்லை, நான் ரட்சகர், என்னை தவிர வேறு ஒருத்தருமே இல்லை. So when he tells you to say, shut your big mouth, you say what he said. வாய் மூடி அவர் சொன்னதை திடமனதோடு சொல்லு. ஏய், நீ வார்த்தையை விசுவாசிக்கிறாய். இயேசு சொன்னார், உமது வசனமே சத்தியம். யோவான் 17:17. ஆகையினாலே வெட்கப்படாதே. எப்படி சிச்ச உங்களுக்கு? டெங்கு ஃபீவர் அடிச்சதானே, என்ன எப்படி இருக்கிறீங்க? இப்ப நல்ல சுகமா இருக்கிறேன். குளமாக்கும் வல்லமே குழாய் வேறு செய்து கொண்டு இருக்கிறது. அவரே என் நோய்களை சுமந்தார், என் நோவுகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளை நான் குணமானேன். அதுவே சத்தியம், அதுவே உண்மை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. குணமாக்கும் வல்லமே எனக்குள்ளே வேறு செய்து கொண்டு இருக்கிறது. மரம் வளர்ற மாதிரி அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. ஏன் பிரதா அப்படி தைரியமா? தேவன் சொன்னார், மனுஷன் சொல்லவில்லை. சும்மா பாடிக்கிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். சும்மா பாடிக்கிறது டியூன் போகுது பின்னால. சோ தேவனுடைய ராஜ்யம் விதைப்பு மறுப்பிலே இயங்குகிறது. இரண்டாவது, உன்னுடைய நிலம் உன்னுடைய இருதயம், அங்கேதான் விதைக்க போகிறாய். நிலம் எது? உன்னுடைய இருதயம். சொல்லுங்க, என்னுடைய இருதயம். இன்னும் ஒரு தடவை பெருமா சொல்லுங்க, என்னுடைய இருதயம், அதுதான் உன்னுடைய நிலம். மூன்றாவது, the words you speak are seeds. நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதைகள். தேவனுடைய வார்த்தை மட்டும் விதை அல்ல, மற்ற எந்த வார்த்தையும் நீ பேசினாலும் அது விதைகள். உனக்கு விருப்பமானதை பேசு, அதை அறுப்பாய். மாம்சத்துக்கென்று விதைத்தால் அழிவை அறுப்பாய். இந்த உலகத்தின் கார் ஆவிக்கென்று விதைத்தால் அதில் இருந்து ஜீவனையும் அறுப்பாய். நாலாவது, தேவனுடைய வார்த்தை உன் விதை, உன் இருதயத்திலே விதைப்பது உன் வாயினாலே. உன் வாயினாலே அதை விதைப்பதற்கு நீ பாடமாக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை என்னென்ன காரியம் சொல்லியிருக்கிறார் என்பதை தேடி எடுக்க வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பு, மதிப்புகள் ஆண்டவரோடும் கரத்தை சேர்த்துப்படி, உன் வாயிலே வார்த்தையை போடு, விதை அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, தொடர்ந்து அறிக்கை பண்ணு, போற நேரம் அறிக்கை பண்ணு, வார நேரம் அறிக்கை பண்ணு, பஸ்ஸுக்குள்ள இருந்து அறிக்கை பண்ணு, திரும்பி மார்க்கெட்டுக்கு போய் வார நேரம் அறிக்கை பண்ணு, வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் அறிக்கை பண்ணு. ஏன் அதை விதை யோசிக்கிறாய்? அது உள்ள வேறு ஊண்டி பிடிக்கட்டும், அறுப்பு உண்டு நிச்சயமாக. So you sow God's word by speaking it out of your mouth. ஒவ்வொரு ஆறாவது, ஒவ்வொரு தடவையும் உன் வார்த்தையை நீ வாயாலே சொல்லும் பொழுது, ஒன்றில் பிசாசின் வார்த்தைகளை விதைக்கிறாய் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கிறாய், நீ தெரிவு செய்த அந்த வார்த்தைகள் அந்த அறுவடையை கொண்டு வரும். சும்மா வந்து இருந்து பாட்டு சும்மா போதார பார்த்துட்டு ஒரு லைன்ல ஜெபம் பண்ணி பாட்டு போகலாமட்டு முடிஞ்சாத, முடிஞ்சு போச்சது. இந்த வார்த்தை உன் அருகிலே, உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே. I think now, now the sixth one. Do not sow two kinds of seeds. இரண்டு விதமான சொற்கள் வார்த்தைகளை விதைக்காதே. லேவி ராகமம் 19:19, உன் நிலம் உன் வயல் இருதயத்திலே ரெண்டு விதமான சொற்களை விதைக்காதே. அதாவது சாத்தானின் வார்த்தையும் இயேசுவின் வார்த்தையும் விதைக்காதே. கத்தடியையும் விதைச்சு நெருஞ்ச முள்ளையும் விதைக்காதே. அந்த முள் எழும்பி பார்த்தீங்களா? முழிச்சு முழிச்சு பார்த்தது பக்கத்தில் பார்க்கியா? நீங்க பார்த்தீங்களா? முழுக்கள் எழும்பி நெருக்கி போட்டது. சொல்ல போனால் முழுக்கள் புஷ்கள் எழும்பிட்டது. அப்படிதான் ஆண்டவரும் சொன்னார். எல்லாம் முள்ளு. ரெண்டு விதமான விதைகளை விதைக்காதே. லேவியர் 19:19, பழையான வார்த்தையும் சரியான வார்த்தையும், நன்மையும் தீமையும், இனிப்பு தண்ணியும் கசப்பு தன்மையும், அது என்னது? சாத்தானின் வார்த்தைகள் 5 நாள், தேவனுடைய வார்த்தை 15 நிமிஷம். வாராய் கேட்கிறாய் போறாய் திரும்பி வாராய். Do not sow two kinds of seed. அடுத்தது ஏழாவது, you will reap the harvest with the words you continue to speak. உன் வாயினாலே தொடர்ந்து பேசும் அந்த வார்த்தை எதுவோ, பிசாசின் வார்த்தையோ அல்லது தேவனுடைய வார்த்தையோ, நீ அதுக்கு அறுத்தே தீருவாய். அறுவடை உண்டு. விதைப்பும் அறுப்பும் மாறாது. வஞ்சிக்கப்படாதே. உன் வாயால் எதை விதைக்கிறாயோ அறு செய்தியை தேருவாய். ஏன்? அவைகள் விதைகள். அது எங்கு போகிறது? இருதயத்து உள்ளே போகிறது. அங்கே நடக்கிறது, அது முளைச்சழுப்புகிறது. That's right. So தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் முறை இதுதான். சும்மா குறுக்கு வழி பார்க்காதே. நான் அப்படியே இருந்துட்டு பிரதே, சமைக்கு நான் வந்து போய், ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்க? இப்படி தானே என் காது கேட்கறதா? கரெக்டாக இருந்து என்ன பேச? எனக்கு எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அல்ல அவருக்கு ஒரு ஆளை பார்க்க வேணும். அதுக்கு தான் இருக்கிறார் ஜோச்சில. ஒரு ஒன்றுமே இப்படியான இதுகளில் கவனம் காட்ட